يريدون أن يبدلوا كلام الله قل لن تتبعونا كذلكم قال الله من قبل فسيقولون بل تحسدوننا بل كانوا لا يفقهون إلا قليلا
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما رب زدني علما الله ودتل நல்ல علمي நல்ல عملي நல்ல முடிவை எனக்கும் உங்களுக்கும் வேண்டியவனாக இந்த வகுப்பை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, தொடர்ந்து இமாம் முஹம்மது இப்னு இஸ்மாயில் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கோர்வை செய்த ஸஹீஹுல் புகாரியிலிருந்து கிதாபு தௌஹீத் என்ற அத்தியாயத்தை நாம் படித்து வருகின்றோம். 35வது பாடத்தின் 2வது அமர்விலே நாம் இருக்கின்றோம். இந்த பாடத்தின் தலைப்பு அல்லாஹுவின் கலாம், அல்லாஹுவின் பேச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அவனுடைய உள்ளமையை நாம் நம்பிக்கை கொள்கின்ற அதே நேரத்தில் அவனுடைய அழகிய பண்புகளை, அழகிய குணங்களை, தன்மைகளை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வதற்குள் அல்லாஹுவின் சிஃபத்துகளை நம்பிக்கை கொள்வதும் உள்ளடங்கும். எப்படி அல்லாஹுடைய உள்ளமையை தன்னிகரற்றதாக, ஓமைகள் கூற முடியாத ஒன்றாக நாம் நம்பிக்கை கொள்கிறோமோ அதுபோன்றுதான் அல்லாஹுடைய தன்மைகளும். அல்லாஹுடைய தன்மைகளை பற்றி வருகின்ற குர்ஆன் வசனங்களுக்கோ அல்லது ஸஹீஹான ஹதீஸுகளுக்கோ நாம் மாற்று கருத்து சொல்லக்கூடாது, அவற்றை மறுக்கக்கூடாது. அந்த வசனங்களுக்கு, ஹதீஸுகளுக்கு, அந்த தன்மைகளுக்கு நாம் விரிவுரை வியாக்கியானம் சொல்லக்கூடாது. அவற்றை உள்ளது உள்ளதுபடியாக நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்ப அந்த சிஃபத்துகளில் ஒன்றுதான் அல்லாஹுடைய கலாம். அல்லாஹ் பேசக்கூடியவன், பேச்சு என்ற, பேசுதல் என்ற தன்மை அல்லாஹுவிற்கு இருக்கிறது. அல்லாஹ் பேசுகிறான், அவனுக்கு தகுதியான பேச்சை கொண்டு. அல்லாஹ் பேசக்கூடியவன் அவனுக்கு தகுதியான விதத்தில். அல்லாஹுடைய பேச்சு படைப்பினங்களின் பேச்சுக்கு ஒப்பானதல்ல. அல்லாஹுடைய பேசக்கூடிய அந்த ஒலி படைப்பினங்களின் பேசக்கூடிய ஒலிக்கு ஒப்பானதல்ல. மனிதன் படைக்கப்பட்டவன் படைப்பினங்களுடைய பேச்சுகளைத்தான் அறிந்து கொள்வதற்கு ஆற்றல் பெற்றவனே தவிர, அல்லாஹுடைய பேச்சின் தன்மையை, படைப்பாளனாகிய ஹாலிக்குடைய பேச்சின் தன்மையை அறியக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு இல்லை, புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு இல்லை. எப்படி அல்லாஹுவின் உள்ளமையை நம்மால் புரிந்து கொள்ள முடியாதோ அதுபோன்றுதான் அல்லாஹுடைய சிஃபத்தை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டுமே தவிர அதனுடைய உண்மை யதார்த்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அப்ப அது குறித்த ஹதீஸுகளையும் குர்ஆன் வசனங்களையும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொடர்ந்து நமக்கு பதிவு செய்து கொண்டே வருகிறார்கள். அப்ப இந்த பாடத்தினுடைய அநேக ஹதீஸுகள்ல, நம்ம முந்தைய பாடங்கள்ல ஒரு 6 ஹதீஸுகளை படித்திருக்கின்றோம், 5 ஹதீஸுகளை படித்திருக்கின்றோம். அதுல 6வது ஹதீஸை இன்ஷா அல்லாஹ் நாம் படிக்க இருக்கின்றோம். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நஹ்னு அல் ஆகிரூன சாபிகூன யௌமல் கியாமா, நாம் பிந்தியவர்கள், அதாவது இந்த உலகத்திற்கு வருகை தந்ததில் நாம் பிந்தியவர்கள். அஸ்ஸாபிகூன், ஆனால் மறுமையில் சொர்க்கம் செல்பவர்களில் நாம் முந்தியவர்கள். மறுமையில் சொர்க்கம் செல்பவர்களில் நாம் முந்தியவர்கள். அப்ப இது இந்த உம்மத்துடைய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஏனைய உம்மத்துகள் வருகையால் இந்த உலகத்திற்கு முந்தி வந்திருந்தாலும் நாளை மறுமையிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத் சொர்க்கம் சென்றதற்கு பிறகுதான் அவர்கள் செல்வார்கள். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய சிறப்பு. இந்த சிறப்பை குறித்து நாம் ஏன் எப்படி என்று கேள்வி கேட்க முடியாது. இது அல்லாஹுடைய மேன்மை சிறப்பு, அல்லாஹ் நாடியவருக்கு கொடுக்கின்றார். அப்ப இந்த உலகத்தில் வந்ததில் இறுதி மக்களாக நாம் வந்திருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையிலே சொர்க்கம் செல்பவர்களில் முந்தைய கூட்டத்தார்களில் இருப்போம். அப்ப இந்த சிறப்புக்கு என்னென்ன காரணங்கள்? ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுபோன்று அல்லாஹுடைய குர்ஆன், வேதங்களிலேயே அல்லாஹுடைய பேச்சுகளிலேயே சிறந்த பேச்சு அல் குர்ஆன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறுதி உம்மத்தாக நாம் இருக்கின்றோம். நமக்குத்தான் அல்லாஹுடைய தீன் இஸ்லாம் முழுமையாக்கப்பட்டது. முந்தைய உம்மத்துகளுக்கெல்லாம் இஸ்லாமுடைய சட்டங்கள் கொடுக்கப்பட்டு காலத்திற்கு ஏற்ப அந்த சட்டங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றிக்கொண்டே இருந்தான். கடமையான சில சட்டங்களை தளர்த்தினான். தடுக்கப்பட்ட சில விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு ஆகுமாக்கினான். சில நல்ல விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு ஹராமாக்கினான், அவர்களுடைய அநியாயங்களின் காரணமாக, அவர்களுடைய குற்ற செயல்களின் காரணமாக. இப்படி பல விஷயங்கள், அதாவது பல அடிப்படை காரணங்கள் இருக்கின்றன இந்த உம்மத்துகளில் சிறந்த உம்மத்தாக இருப்பதற்கு. அதுபோக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய சிறப்பு, அந்த சிறப்பை நாம் ஏன் என்று கேட்க முடியாது. இது இந்த ஹதீஸினுடைய ஒரு பகுதி. அதனுடைய தொடரில் தான் இன்னொரு பகுதி வருகிறது. அது நம்முடைய பாடத்தோடு சம்பந்தப்பட்டது. அந்த தொடரிலே சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், قال الله انفق انفق عليك. அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீ தர்மம் செய், நான் உனக்கு தர்மம் செய்கிறேன். நீ தர்மம் செய், நான் உனக்கு தர்மம் செய்கிறேன். நம்ம இந்த ஹதீஸை நம்ம போன வாரம் சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். இதனாலும் பரவாயில்லை. அப்ப இதுல ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். கால் அல்லாஹ், அல்லாஹ் சொன்னான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப அல்லாஹ் சொல்கிறான் என்றால் சொல்வது, பேசுவது என்ற தன்மை அல்லாஹ்விற்கு இருக்கிறது. அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு பயன்படுத்தினார்கள். அல்லாஹ்விற்கு பேச்சு பேசுதல் என்ற குணம் இல்லை என்றால் அதை குறிக்கக்கூடிய வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துவார்களா? நிச்சயமாக பயன்படுத்த மாட்டார்கள். எப்படி கால கூறினான், பேசினான் என்ற வார்த்தை குர்ஆனிலே அல்லாஹ்வோடு சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறதோ, அப்ப ஹதீஸிலும் அது சொல்லப்பட்டிருப்பதை கொண்டு கால என்பதற்கு சொன்னான், கூறினான், பேசினான் என்பதுதான் பொருள். அதற்கு வேறு ஒரு பொருளாக இருக்குமே ஆனால், அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு இப்படி செய்தியை எழுதியிருக்கிறான், திட்டமிட்டிருக்கிறான், அவனது வேதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி பதிவு செய்திருக்கிறான் என்று அவனுடைய நேரடி பேச்சு என்ற தன்மை சம்பந்தப்படாத வேறு ஒரு அல்லாஹ்வுடைய செயலாக இருந்திருக்குமே ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் இங்கே குறிப்பிட்டிருப்பார்கள். எதற்கு விளக்கமாக? கால என்று அல்லாஹ் கூறினான் என்று குர்ஆனிலே சொல்லப்படக்கூடிய அந்த கால என்ற வார்த்தைக்கு விளக்கமாக அதற்கு என்ன நோக்கம் அல்லாஹ்வுக்கோ அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பார்கள். அப்படி இல்லாமல் குர்ஆனில் பயன்படுத்தப்பட்ட அதே கால என்ற வார்த்தையையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பயன்படுத்தியதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் கூறினான் என்றால் கூறினான், அவனுக்கு தகுதியான முறையிலே, அவனுக்கு தகுதியான பேச்சை கொண்டு, அவனுக்கு தகுதியான எழுத்துக்களை கொண்டு, அவனுக்கு தகுதியான சப்தங்களை கொண்டு அல்லாஹ் பேசினார். இப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இதற்கு மாற்று பொருள் சொல்லக்கூடாது. இரண்டாவது, அல்லாஹ் சொன்ன இந்த கூட்டிலே நீ தர்மம் செய், நான் உனக்கு தர்மம் செய்கிறேன். அப்ப யார் அல்லாஹுடைய பாதையிலே கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான், தடுத்து கொண்டவர்களுக்கு அல்லாஹுவும் அவனுடைய பரக்கத்துகளை தடுத்துக் கொள்கின்றான். இதுதான் ஒரு முஸ்லீமுடைய நம்பிக்கையாக, கொள்கையாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் எப்போதுமே அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்யும் போது அவன் நஷ்டத்தையோ அல்லது குறைவையோ பயப்பட மாட்டான். நஷ்டத்தை குறைவை பயப்படக்கூடியவன், அல்லாஹ்வின் பாதையிலே செலவு செய்யும் போது நஷ்டத்தை குறைவை பயப்படக்கூடியவன், அவன் ஈமானால் நம்பிக்கையால் பலவீனமானவன். அப்ப அந்த விஷயத்தை இந்த ஹதீஸிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். அடுத்த ஹதீஸ், இதையும் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். ஃபகால ஹாதிஹி கதீஜது அதத்க பிஇனாஇன் ஃபீஹி தஆமுன் أو إناء فيه شراب فأقرئها من ربها السلام وبشرها ببيت من قصب لا صخب فيه ولا نصب. الله تعالى صلى الله عليه وسلم سليكاته الداخل الله كورهران நபியை பார்த்து, நபியே இதோ ஹதீஜா உம்மிடத்திலே வருகிறார்கள், அவரது கையிலே ஒரு பாத்திரம் இருக்கிறது, அதிலே உணவு இருக்கிறது. அறிவிப்பாளருக்கு ஒரு சந்தேகம், பாத்திரத்தில் உணவு இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா அல்லது அதில் ஒரு குடிபானம் இருக்கிறது என்று சொன்னார்களா? அப்ப அல்லாஹ்வுடைய கூற்றை தொடர்ந்து பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் நபிக்கு சொல்லுகின்றான், நபியே இதோ ஹதீஜா அவர் வருகிறார் ஒரு பாத்திரத்தோடு, அதிலே ஒரு உணவு இருக்கிறது, நீங்கள் அவருக்கு சொல்லுங்கள் அவருடைய இறைவன் புறத்திலிருந்து சலாமை. ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா நபி அல்லாஹ் சொல்கின்றான், நபியே உங்களிடத்திலே இதோ வருகிறார் அல்லது வரப்போகிறார், அவரது கையிலே ஒரு பாத்திரம் இருக்கும், அதிலே உணவு இருக்கும், அவருக்கு நீங்கள் அவருடைய ரப்பின் புறத்திலிருந்து சலாமை சொல்லுங்கள், மேலும் அவருக்கு நற்செய்தி சொல்லுங்கள், சொர்க்கத்தில் ஒரு வீடு இருக்கிறது, முத்தினால் செய்யப்பட்ட ஒரு பெரிய ஒரு வீடு அவர்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான், அவர்களுக்கு அந்த வீட்டிலே எந்த விதமான சப்தங்கள் இருக்காது, கூச்சல் குழப்பங்கள் களைப்பு இருக்காது. இப்ப இந்த ஹதீஸ இரண்டு வகையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று பாடத்தோடு சம்பந்தப்படுத்தி, பாடம் எது சம்பந்தப்பட்ட பாடம், அல்லாஹ் பேசுகிறான், பேசுதல் கூறுதல் என்பது அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளிலே ஒன்று. அப்ப அதோடு சம்பந்தப்படுத்தி இந்த பாடத்தை நாம் புரியும் போது அல்லாஹ் நபியிடத்திலே பேசுகிறான், நபி அவர்கள் அந்த பேச்சை அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். கால அல்லாஹ் கூறுகிறான், இதோ ஹதீஜா வருகிறார். அதற்கு பிறகு அவருடைய ரப்பின் புறத்திலிருந்து அவருக்கு நீங்கள் சலாமை சொல்லுங்கள். அப்ப அல்லாஹ் ஹதீஜாவின் மீது சலாம் சொல்லி இருக்கிறான். அந்த அல்லாஹ் சொன்ன சலாமை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜாவுக்கு எடுத்து சொன்னார்கள். அப்ப அல்லாஹ் சலாம் சொன்னான். அப்ப பேசுதல் என்ற தன்மை அங்கே அல்லாஹ்விற்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறோம். இரண்டாவது, நற்செய்தி சொல்லுங்கள். அப்ப அல்லாஹ் அவருக்கு நற்செய்தி சொல்கிறான், அந்த நற்செய்தியை நபியே நீங்கள் அவருக்கு சொல்லுங்கள். அப்ப நற்செய்தி அளித்தல், நற்செய்தி பகருதல், இதுவும் பேசுதல் கூறுதலுடைய ஒரு வகை, பேச்சின் வகைகளில் ஒன்று. எப்படி எச்சரிப்பது, பழிப்பது, புகழ்வது, இவையெல்லாம் பேச்சினுடைய வகைகளோ. அப்ப அல்லாஹ் நற்செய்தி சொல்லுகிறான் ஹதீஜாவிற்கு என்று சொல்லும் பொழுது அதன் மூலமாகவும் அல்லாஹுடைய பேசுதல் என்ற குணத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். இது இந்த பாடத்தோடு சம்பந்தப்படுத்தி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை. இரண்டாவது விஷயம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த உம்மத்துகளில் பலருக்கு சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கிறார். பொதுவாக நாம் நினைத்து வைத்திருப்போம் அல் அஷரத்துல் முபஷ்ஷரா, அல் அஷரத்துல் முபஷ்ஷரூன் என்று பிரபல்யமாக சொல்லப்படும் சொர்க்கம் வாக்களிக்கப்பட்ட 10 சஹாபாக்கள் என்று. அப்போ பொதுவாக மக்கள் விளங்கிக் கொள்வார்கள், அப்ப சொர்க்கத்தின் நன்மாராயம் நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள் 10 தோழர்கள் தான் என்று. ஆனால் அப்படி இல்லை, சொர்க்கத்தின் நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் 10க்கும் மேற்பட்ட பல சஹாபாக்கள் ஆண்கள் பெண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் 10 பேர் மட்டும் அல்ல. அப்ப அந்த 10 பேரை பற்றி விசேஷமாக சொல்லப்படுகிறது என்றால் அந்த 10 பேர் இஸ்லாமுக்கு முந்தி வந்த முதலாம் வகை மக்களை சேர்ந்தவர்கள் ஒன்று. இரண்டாவது, அவர்களை பற்றி சொர்க்கத்தின் நன்மாராயம் வந்திருப்பது ஒரே ஹதீஸில் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கின்ற காரணத்தால் அவர்களை அப்படி சொல்லப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அபூபக்கரின் ஃபில் ஜன்னா, வ உமரு ஃபில் ஜன்னா, வ உஸ்மானு ஃபில் ஜன்னா, வ அலியின் ஃபில் ஜன்னா, وطلحه في الجنه وسعيد في الجنه وسعد في الجنه وعبد الرحمن في الجنه. இப்படி அந்த 10 பேர்களை ஒரே ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தில் உள்ளவர்கள் என்று சொன்ன காரணத்தால் அவர்களை சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட 10 சஹாபாக்கள் என்று பிரபல்யமாக சொல்லப்படுகிறது. அதுதான் பொருள். என்ன பொருள் அல்ல, சொர்க்கத்தின் நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் அந்த 10 நபர்கள் தான் என்பது பொருள் அல்ல. பத்ரு சஹாபாக்கள் எல்லோரும் சொர்க்கத்து நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள், உஹதிலே கலந்து கொண்ட சஹாபாக்கள் எல்லோரும் சொர்க்கத்து நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள், ஹுதைபியாவிலே கலந்து கொண்டவர்கள் சொர்க்கத்து நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். அதுபோக பல சஹாபாக்கள் அவர்களுடைய பெயர்கள் சொர்க்கத்திற்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு வாக்களித்திருக்கிறார்கள். இன்னும் பல சஹாபாக்கள் அவர்களுடைய பெயரே மக்களுக்கு மத்தியிலே அறியப்பட்டிருக்காது, அவரை பற்றி உண்டான பிரஸ்தாபம் மக்களுக்கு மத்தியிலே இருக்காது. அவரை குறிப்பிட்டு பார்த்து சுட்டிக்காட்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசி என்று சொல்லியிருக்கின்றார்கள். பல ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அதுபோன்று சஹாபிய பெண்மணிகளிலே பலரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தின் நன்மாராயம் சொல்லியிருக்கின்றார்கள். பலருக்கு ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வந்திருப்பதை போல, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வந்திருப்பதை போல, மற்ற நபியினுடைய எல்லா மனைவிமார்களுக்கும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருப்பதை போன்று, உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லியிருப்பதை போன்று, இன்னும் பல சஹாபிய பெண்மணிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தின் நன்மாராயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அப்ப எந்த சஹாபிக்கு அவருடைய பெயரை கூறி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தின் நன்மாராயம் இருக்கிறது என்று சொன்னார்களோ அவருடைய பெயரோடு அவர் சொர்க்கத்திற்கு தகுதியானவர் என்பதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். யாரை குறிப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் கூறாமல் சொன்னார்களோ அவருக்கும் சொர்க்கம் உண்டு என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதுபோன்று சஹாபாக்களுடைய ஜமாஅத்துக்கு சொல்லப்பட்ட நற்செய்தியை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இப்ப குறிப்பா கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி சொர்க்கத்தின் நன்மாராயம் வரும் பொழுது ஏனைய சஹாபாக்களுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு நன்மாராயத்திலிருந்து ஒரு வித்தியாசமாக இந்த இடத்திலே வார்த்தை இருப்பதை பார்க்கிறோம். அதில் என்ன வார்த்தை, முதலாவதாக அல்லாஹ் சொல்கிறான், நபியே இதோ ஹதீஜா வருகிறார். அப்ப இந்த ஹதீஜா என்ற பெயரை அல்லாஹ் பயன்படுத்தினான், அல்லாஹ் உச்சரித்தான். அப்ப இது ஒரு தனி சிறப்பு அவர்களுக்கு. இரண்டாவது, அவர் வரும்போது என்ன நிலையில் வருவார் என்பதை அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றான். அதிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியின் மனைவி ஹதீஜாவின் மீது வைத்திருந்த அந்த முஹப்பத், அந்த அன்பு வெளிப்படுகிறது. ஏனென்றால் ஒன்று அவருடைய பெயரை சொன்னது மட்டுமல்ல, அவர் வரும்போது உங்களிடத்தில் எப்படி வருவார் என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூடுதல் விளக்கம் கூறுகிறான் என்றால் அது அவர்களின் மீதுள்ள பிரியத்தின் காரணமாக. இரண்டாவது, மூன்றாவது, அல்லாஹ் என்ன சொல்கிறான், தன்னை படர்க்கையாக வைத்து பேசுகிறான். அவன் அல்லாஹ் பேசுகிறான், முன்னிலையிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்விடத்திலே பேசுகிறான். ஆனால் பேசும் பொழுது ஹதீஜாவுக்கு அவருடைய ரப்பின் புறத்திலிருந்து சலாமை சொல்லுங்கள் என்று தன்னை மூன்றாவதாக வைத்து சலாமை எடுத்துச் சொல்கிறான். எடுத்துச் சொல்ல சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தான் சலாம் சொன்னதாக சொல்லும்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னதிலிருந்து கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விசேஷத்தை நாம் இங்கே மேலும் சிறப்பாக புரிந்து கொள்கிறோம். அடுத்து இங்கே இப்படிப்பட்ட ஒரு முன்னுரைக்கு பிறகு கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சிறப்பை அவர்களுடைய உம்மத்துகளுக்கு புரிய வைக்கும்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்துவிட்டு அதற்கு பிறகு சொல்கிறான், கதீஜாவிற்கு ஒரு வீடு சொர்க்கத்திலே உண்டென்று நற்செய்தி சொல்லுங்கள். அந்த வீடு கசப், அதாவது கசப் என்பதற்கு நேரடி வாக்கியம் அர்த்தம் வந்து மூங்கில் கம்புன்னு சொல்லி அர்த்தம். ஆனா இங்கே சொல்லப்பட்ட அந்த மூங்கில் கம்பு என்பது, இப்ப நம்ம துன்யால உள்ள இந்த மூங்கில் மரம் இருக்கா இல்லையா, அந்த மூங்கில் மரத்திலான கம்பு கிடையாது. அந்த மூங்கில் என்பது அது முழுக்க முத்தால் இருக்கும். பார்ப்பதற்கு அது எப்படி இருக்கும், மூங்கிலுடைய ஷேப்பில் இருக்கும், மூங்கிலுடைய வடிவத்தில் இருக்கும், ஆனால் அது முத்தினால் செய்யப்பட்டிருக்கும். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது அதனுடைய ஒரு செங்கல் தங்கமாக இன்னொரு செங்கல் வெள்ளியாக இருக்கும், இரண்டையும் இணைப்பதற்கு குழைக்கப்படுகின்ற அந்த கலவை அது கஸ்தூரியும் ஜாஃபரான் குங்குமமுமாக இருக்கும். அப்ப செங்கல் சொன்னா உடனே நம்ம கால்வாய சொல்லுவாங்க, செங்கல் ஓல செங்கல் செய்வாங்க, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, செங்கல் கால்வாய். அந்த செங்கல் கால களிமண்ணை போட்டு கொலைச்சு சுட்டு செய்யற செங்கல் அதை கற்பனை பண்ணக்கூடாது. ஷேப் அந்த ஷேப், ஆனா அது எப்படி இருக்கும், தங்கத்தால் இருக்கும், அதே போல வெள்ளியினால் இருக்கும். அப்போ ரெண்டு செங்கல்ல சேர்க்கறதுக்கு பயன்படுத்துறோம் சிமெண்ட் மண்ணு களிமண் அந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறோம் சுண்ணாம்புன்னு சொல்லி, அங்கே எது பயன்படுத்தப்படும், கஸ்தூரி பயன்படுத்தப்பட்டிருக்கும். அப்ப இந்த துன்யால உள்ள பெயர்கள் சொர்க்கத்திலே சொல்லப்படுகின்றன, ஆனால் அங்கே அதனுடைய தன்மைகள் மாறுபட்டிருக்கும். அதனுடைய அர்த்தங்கள் அதே அர்த்தமாக இருந்தாலும் தன்மைகள் மாறுபட்டிருக்கும். இந்த துன்யாவுடைய தன்மைகள் அங்கே இருக்காங்க. இந்த துன்யாவுடைய தன்மையில ஒரு மோசமான தன்மை என்னவென்றால் இது மாறிக்கொண்டே இருக்கும், பழுப்படைந்து கொண்டே இருக்கும், துரு ஏறிக்கொண்டே இருக்கும், மாற்றங்கள் ஏற்படும், பழமையை நோக்கி இது சென்று கொண்டே இருக்கும். இப்ப தங்கமே வாங்குறீங்க, அதை நல்லா பளிச்சுன்னு பாலிஷ் பண்ணி கொண்டு வரீங்க, அப்படியே இருக்குமா அது, அது எத்தனை நாளைக்கு மினுக்கிட்டு இருக்கும், அப்படியே கொஞ்ச நாள் ஆக ஆக பழுப்பாகி அப்புறம் திரும்ப பாலிஷ் பண்ணணும், அப்பதான் திரும்ப அது மினுக்கும். ஆனா அங்கே அப்படி கிடையாது, சொர்க்கத்தில் அப்படி கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சொர்க்கத்தில் எந்த பொருளை அல்லாஹ் படைத்திருக்கிறானோ அதன் தன்மை என்றென்றும் அப்படியே நிரந்தரமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அதனுடைய பளபளப்பிலும் அதனுடைய மிளிரும் ஒளிரும் தன்மையிலும் கூடுதல் தான் ஏற்பட்டுக் கொண்டிருக்குமே தவிர பழமை அங்கே இருக்காது. கசடுகள், குப்பைகள், அழுக்குகள், துரு அங்கே இருக்காது, துன்யாவில் உள்ள பொருள்களில் இருப்பதை போன்று. அப்ப பார்ப்பதற்கு அது மூங்கில் கம்பு போன்ற அந்த கம்பின் உருவத்திலே செய்யப்பட்டிருக்கும், அந்த கம்பினால் செய்யப்பட்டதாக அந்த வீடு இருக்கும், ஆனால் அந்த கம்பு மூங்கிலுடைய அந்த தோற்றத்தில் இருக்கும், ஆனால் அது முத்தினால் உள்ளதாக இருக்கும். அங்கே அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, கூச்சல் குழப்பம் எந்த விதமான களைப்பு எதுவுமே இருக்காது. அப்ப இந்த ஹதீஸினுடைய இரண்டாவது பகுதியில அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சிறப்பை நாம் தெரிந்து கொள்வோம். உண்மையில் இந்த சிறப்புக்கு மிக தகுதியானவர்கள் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி வாழ்நாளெல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சில நேரங்களிலே ரோஷமே வந்து விடுகிறது, உங்களது மனைவிமார்களில் அவரை தவிர உங்களுக்கு யாருமே இருந்ததில்லையா, அவர்கள் என்னோடு வாழவில்லை என்றாலும் கூட நபி அவர்கள் அவர்களை பற்றி தொடர்ந்து பேசி பேசி வந்தது எனக்கு அவர்களின் மீது ரோஷத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு இருந்தது. அந்த அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜாவின் நேசத்தால் அவர்கள் எப்போதும் நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தார்கள். ஹதீஜாவின் மீது உள்ள பிரியத்தால் ஹதீஜாவுடைய தோழிகள், அவர்களுடைய வயதிலே உள்ள ஹதீஜாவுடைய தோழிகளை பார்த்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, அவர்களுக்கு கொடை கொடுப்பவர்களாக இருந்தார்கள். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவிடத்திலே சொல்வார்கள், எனக்கு அல்லாஹ் ஹதீஜாவை கொடுத்தான், சிறந்த மனைவியாக இருந்தார்கள், அவர்கள் மூலமாக அல்லாஹ் எனக்கு குழந்தைகளை கொடுத்தான் என்று எப்போதும் ஹதீஜாவை நல்ல நினைவு கூறக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு இருந்தார்கள். அப்ப ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பங்கை பொறுத்தவரை இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்ம வரலாறுகளில் சீரால நிறைய படிச்சிருக்கோம். முதன் முதலாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கிய போது பயத்தால் அவர்கள் திடுக்கமுற்று அவர்களுக்கு கடுமையான குளிர் காய்ச்சல், உடல் சூடு ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு நடுக்கத்துக்கு அவர்கள் ஆனான போது வீட்டிற்கு வந்து பயந்தார்கள், எனக்கு ஏதாவது ஏற்பட்டு விடுமோ, ஏதாவது தீண்டல்கள் ஏற்பட்டு விடுமோ, ஊசலாட்டங்கள் வந்து விடுமோ என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்த போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள், வல்லாஹ் லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒரு காலம் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், ஒரு காலம் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், நீங்கள் விருந்தினருக்கு உணவளிக்கிறீர்கள், இல்லாதவர்களுக்கு சம்பாதித்துக் கொடுக்கிறீர்கள், சிரமப்படுபவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள், பிறருடைய சிரமத்தை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள், இப்படிப்பட்ட உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள். எப்போது நபி அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட நபி என்பதை உறுதியாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வரக்காவின் மூலமாக அறிந்து கொண்டார்களோ, முதன் முதலாக பெண்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர் யார்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப இப்படி அவர்களுக்கு பல சிறப்புகளை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அப்ப இந்த சிறப்புகளுக்கு தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தகுதியானவர்கள், உரித்தானவர்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், நபியே ஹதீஜா வருகிறார், அவருக்கு ரப்பின் புறத்தில் இருந்து சலாம் சொல்லுங்கள், அவருக்கு சொர்க்கத்தில் உள்ள ஒரு வீட்டை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கள். அப்ப இந்த விஷயங்கள்ல நாம் விளங்கிக் கொள்கிறோம், அல்லாஹ் தனது நபியிடத்திலே பேசினார், அல்லாஹுடைய பேச்சை அல்லாஹ் நாடிய விதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவிமடுத்தார்கள். அப்ப இந்த ஹதீஸில் இருந்தும் அல்லாஹ்வுடைய பேச்சு என்பது நமக்கு நிரூபணமாகிறது. அதே போல அடுத்த ஹதீஸ், இதுவும் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், قال الله أعددت لعبادي الصالحين ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், قال الله, அல்லாஹ் கூறுகிறான், என்ன கூறுகிறான், அஅதத்து, நான் ஏற்படுத்தி இருக்கிறேன், உருவாக்கி இருக்கிறேன் எனது நல்ல அடியார்களுக்காக, லிஇபாதி அஸ்ஸாலிஹீன், நன்மைகளை செய்யக்கூடிய நல்லறங்களை புரியக்கூடிய எனது அடியார்களுக்காக நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். எதை? அதை எந்த கண்களும் பார்த்திருக்காது, அதை எந்த காதுகளும் கேட்டிருக்காது, அது எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் உதித்திருக்காது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான், சொர்க்கத்தில் சாலிஹான மூமின்களுக்காக நான் தயார் செய்து வைத்திருப்பதை யாரும் தன்னுடைய விருப்பத்தால் முயற்சியால் பார்த்துவிட முடியாது, அல்லாஹ் நாடும் போதுதான் பார்க்க முடியும். அதே போல அதனுடைய வர்ணனையை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னால்தான் யாராவது கேட்க முடியும். ஏன்? ஒன்று, அல்லாஹ் படைத்தவன், அவன் சொல்லணும். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் காண்பித்தான், அப்ப அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வேண்டும். இதை தவிர மூணாவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியாது. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், எந்த கண்களும் பார்த்திருக்காது, எந்த காதுகளும் கேட்டிருக்காது, எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் அது பற்றிய கற்பனை கூட வந்திருக்காது. அப்ப நாமளா கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா சொர்க்கத்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு? பார்க்க முடியாது. எப்படியோ கற்பனை செஞ்சாலும் நம்ம கற்பனை செய்யற அதுதான் சொர்க்கம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு விசேஷமாக நிஅமத்துகளை, அற்குடைகளை, இன்பங்களை, சுகங்களை சொர்க்கத்திலே வைத்திருக்கிறான். அப்ப இந்த ஹதீஸ்ல நாம் என்ன பாடத்தினுடைய சட்டத்தை புரிந்து கொள்கிறோம், அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம கால காலல்லாஹ், நபி சொன்னார்கள், காலல்லாஹ், அல்லாஹ் கூறினான், அல்லாஹ் சொன்னான் என்று. அப்ப இதிலிருந்தும் கவுல், பேசுதல், சொல்லுதல் என்ற அந்த தன்மை, அந்த குணம் அல்லாஹ்விற்கு இருப்பதாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அதே போல இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அடுத்த ஹதீஸ் காண நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹஜ்ஜத மினல் லைலி قال اللهم لك الحمد انت نور السماوات والارض ولك الحمد انت قيم السماوات والارض ولك الحمد انت رب السماوات والارض ومن فيهن انت الحق ووعدك الحق وقولك الحق ولقاؤك الحق والجنة حق والنار حق والنبيون حق والساعة حق اللهم لك أسلمت وبك آمنت وعليك توكلت وإليك أنبت وبك خاصمت وإليك حاكمت فاغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت أنت إلهي لا إله إلا أنت துவா ரொம்ப முக்கியமான துவா, மனப்பாடம் செய்ய வேண்டிய துவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் தஹஜ்ஜத்திலே செய்த துவா. இரவிலே இரவு தொழுகைக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்போது சொல்வார்கள். அப்ப தூங்கி எந்திரிச்ச உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துவாக்களை பயன்படுத்தினார்கள் என்று பலவாறாக அறிவிக்கப்படுகிறது. அப்ப முடிஞ்சா அந்த எல்லா துவாக்களையும் சொல்றது, அப்படி முடியல அந்த துவாக்கள்ல ஏதாவது ஒரு துவாவையாவது சொல்ல வேண்டும், அது சிறியதோ பெரியதோ. அதுல ஒரு நீண்ட துவா தான் இந்த துவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே தஹஜ்ஜத் தொழுகைக்காக எழுந்தால் சொல்வார்கள். இப்ப நம்ம அரபி வாசகத்தை படிச்சுட்டோம், தமிழை மட்டும் உங்களுக்கு தொடர்ந்து சொல்றோம். அல்லாஹுவே உனக்கே எல்லா புகழும். அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தை. அல்லாஹவை நீங்கள் சந்தோஷப்படுத்துவதாக இருந்தால் அல்லாஹை புகழ வேண்டும். அல்லாஹுவின் பக்கம் நீங்கள் நெருக்கமடைய வேண்டும் என்றால் அல்லாஹவை புகழ வேண்டும். அல்லாஹுவிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹுவிடத்திலே மன்னிப்பு கேட்பது, அல்லாஹவை புகழ்வது உங்களை அல்லாஹுக்கு ரொம்ப நெருக்கமாக்கி வைத்துவிடும். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு வரஅய்த அன்னாஸ யத்குலுன ஃபீ தீனில்லாஹி ஃபஸப்ஹ் பிஹம்தி فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْهُ إِنَّهُ كَانَ تَوَّابًا إِذَا جَاءَ نَصْرُ اللَّهِ وَالْفَتْحُ وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ நபியே உங்களது ரப்பை புகழ்ந்து துதியுங்கள். சும்மா துதிக்காதீங்க, உங்களுடைய ரப்பை புகழ்ந்து புகழ்ந்து அவனை போற்றுங்கள். وَاسْتَغْفِرْهُ அவனிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். அப்ப இஸ்திஃபார் அதே போல அல்ஹம்துலில்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம் அதே போல சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் அல்லது சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக்க ரப்பி ஃஃபிர்லி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக்க ரப்பி ஃஃபிர்லி. அப்ப இந்த துஆ இருக்குதே அவ்வளவு அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அல்லாஹ்வே உனக்கே எல்லா புகழும். நீதான் வானங்களின் பூமியின் ஒளியாக இருக்கிறாய். அந்த நூறு சமாவாதி வல் அர்தி வானங்கள் பூமியினுடைய ஒளி நூறாக நீ இருக்கிறாய். அப்ப நூர் என்பது அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளில் ஒரு சிஃபத், அல்லாஹ்வுடைய சிஃபத் பண்புகளிலே ஒரு பண்பு ஒளி என்ற அந்த பண்பு சிஃபத். அல்லாஹுவை ஒளி என்று சொல்லும் பொழுது இதை அவருடைய சிஃபத்துகளில் ஒரு சிஃபத்தாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நூர் என்பது அல்லாஹ்வுடைய ஒளியில் ஒரு அல்லாஹ்வுடைய சிபத்தில் ஒரு சிபத். அப்ப அந்த ஒளி என்று சொல்லப்படும் பொழுது துன்யாவுடைய சூரியனின் ஒளியையோ சந்திரனின் ஒளியையோ அல்லது மின்னலின் ஒளியையோ அல்லது நெருப்பின் ஒளியையோ கற்பனை செய்யலாமா? கிடையாது. அல்லாஹ்வுடைய ஒளி இந்த ஒளிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இந்த ஒளிகள் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒளிகள். சூரியனின் ஒளியோ சந்திரனின் ஒளியோ நட்சத்திரங்களின் ஒளியோ அல்லது நெருப்பின் ஒளியோ மின்னலின் ஒளியோ இவை படைக்கப்பட்ட ஒளிகள். அல்லாஹ்வுடைய ஒளி படைப்பாளனாகிய அல்லாஹ்வுடைய படைக்கப்படாத சிஃபத்தாகிய நூறாகும். புரியுதுங்களா? உனக்கல் ஹம்து திரும்ப சொல்றாங்க, உனக்கே எல்லா புகழும். நீதான் வானங்களையும் பூமியையும் நிர்வகிக்கக்கூடியவன். அல்லாஹுவை தவிர வேறு யாரும் நிர்வகிப்பவர் இல்லை. அல்லாஹ் கட்டளை இடுகின்றான், அவனுடைய கட்டளையின்படி அவன் கொடுத்த ஆற்றலை கொண்டு அவர்கள் மலக்குகள் அல்லாஹ் அவர்களுடைய பணிகளை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வேலைகளை செய்கிறார்கள். மற்றபடி
அல்லாஹ்வுக்கு மலக்குகளின் தேவை என்ற காரணத்தால் மலக்குகளை படைக்கவில்லை. வலம் யக்குல்லஹு வலியும் மின ஸுல்லி வகப்பிர்ஹு தக்பீரா. அல்லாஹ்வுக்கு பலவீனம் ஏற்பட்டு விட்டது, எனவே அவன் நண்பர்களை ஏற்படுத்திக் கொண்டான் என்பது கிடையாது. நண்பர்களை அவன் வைத்திருக்கிறான், எதற்காக? அன்புக்காக வைத்திருக்கிறான், பாசத்திற்காக வைத்திருக்கிறானே தவிர பலவீனத்தினால் அல்ல. மேலும் அல்லாஹ் சொல்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வானங்கள் பூமியை நிர்வகிப்பவன் நீ, உனக்கல் ஹம்து, உனக்கே எல்லா போலும். மூணு தடவை வந்துருச்சு ஹம்து. நீதான் வானங்களுக்கும் பூமிக்கும் அதில் உள்ளவர்களுக்கும் ரப்பாக இருக்கின்றாய். நீதான் வானங்களுக்கும் பூமிக்கும் அதில் உள்ளவர்களுக்கும் ரப்பாக, அதாவது அவர்களை படைத்து பரிபாலிக்கின்ற அதிபதியாக அரசனாக இருக்கின்றாய். அன்தல் ஹக்கு, நீ உண்மையானவன், உனது வாக்கு உண்மையானது. அப்ப இந்த உனது வாக்கு என்று சொல்லும் பொழுது, வாக்கு என்பது வாக்களித்தல், வாக்கு கொடுத்தல், இது பேசுதல் என்பதனுடைய ஒரு வகை. பேசுதல் என்பதனுடைய ஒரு வகைதான் வாக்களித்தல் என்பது. அப்ப வாதுக்க, உனது வாக்குறுதி உண்மையானது. வகவுலுக்கல் ஹக்கு, உனது பேச்சு உண்மையானது. அப்ப அல்லாஹ் சொன்னான் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இங்கே எப்படி சொல்லியிருக்கிறாங்க, உன்னுடைய பேச்சு, நீ பேசுவது உண்மை, உன்னுடைய சொல் உண்மை, உன்னுடைய கூற்று உண்மை என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்ப இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம், அல்லாஹ்வுக்கு பேசுதல் என்ற சிஃபத் அவனுக்கு இருக்கிறது. மேலும் சொன்னார்கள், உனது சந்திப்பு உண்மை, சொர்க்கம் உண்மை, நரகம் உண்மை, நபிமார்கள் உண்மை, மறுமை உண்மை. அல்லாஹ்வே, உனக்கு நான் பணிந்து விட்டேன், உன்னை நான் நம்பிக்கை கொண்டேன், உன்னை சார்ந்து விட்டேன், உன் பக்கமே திரும்பி விட்டேன், உன்னை கொண்டே நான் வாதிடுகிறேன், உன் பக்கமே நான் முறையிடுகிறேன். நான் முந்தி செய்ததையும் பிந்தி செய்ததையும், முந்தி செய்தது என்றால் முன்னாடி காலத்தில் செஞ்சது, பிந்தி செய்தது என்று சொன்னால் இப்ப சமீபமா செஞ்சது, எனக்கு மன்னித்துக் கொடு. நான் மறைவாக செய்ததையும் எனக்கு மன்னித்துக் கொடு, நான் வெளிப்படையாக செய்ததையும் எனக்கு மன்னித்துக் கொடு. நீதான் நான் வணங்குகின்ற கடவுள். அந்த இலாகி, உன்னை தவிர வணங்குகின்ற கடவுள், வணங்கப்படுகின்ற கடவுள் யாருமே அறவே இல்லை. அப்ப இவ்வளவு அழகான துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத்துடைய நேரத்திலே அவர்கள் சொல்லும் வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்ப இந்த ஹதீஸ்ல நிறைய விஷயங்களை நம்ம படிப்பினைகள் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதுல குறிப்பா இந்த பாடத்தோட சம்பந்தப்படுத்தி பார்க்கும் பொழுது இரண்டு வார்த்தைகள் இடம்பெறுகின்றன. ஒன்று, வாக்கு உண்மையானது. அப்ப அல்லாஹு தஆலா வாக்களிக்கிறான், வாக்குறுதி தருகிறான். எப்படி வாக்குறுதி தருகிறான்? நன்மை செய்தவர்களுக்கு நன்மை உண்டு. ஹல் ஜஸா உல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், நன்மைக்கு கூலியாக நன்மையை தவிர வேறு எப்படி இருக்கும்? கதாலிக்க நஜிசில் முஹ்சினின், கதாலிக்க நஜிசில் முஃமினின், ஹக்கன அலைனா நுஞ்சில் முஃமினின். இந்த மாதிரி மூமின்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கின்றான், முத்தகி இறையச்சம் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கின்றான், நல்லவர்களுக்கு, தர்மம் புரிபவர்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கின்றான், அல்லாஹ்விடத்தில் கையேந்தக்கூடிய துவா செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கின்றான். இது அசலக இபாதி அன்னி, எனது அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஃபைனி கரீம், நான் அருகாமையில் இருக்கிறேன். உஜீபு தஅவத்து தாஈ இதா தஆன், அழைப்பவர் கேட்டால், அழைப்பவர் என்னை அழைத்தால் அவருடைய அழைப்புக்கு நான் பதில் சொல்கிறேன். உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னை நீங்கள் அழையுங்கள், நான் உங்களுக்கு பதில் தருகிறேன். இதெல்லாம் என்ன? அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்குறுதிகள். அப்ப வாக்குறுதிகளை அல்லாஹ் கூறி நமக்கு தருகிறான் என்று இருக்கும் போது அல்லாஹ் பேசுகிறான் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். பேசாம வாக்குறுதி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதனால தான் அதற்கு அடுத்த வார்த்தையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வகவுலுகல் ஹக்கு, உன்னுடைய பேச்சு உண்மையானது என்று. அப்ப இதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதே போல அடுத்த ஒரு ஹதீஸ், قال سمعت عروة بن الزبير وسعيد بن المسيب وعلقمة بن وقاص وعبيد الله بن عبد الله عن حديث عائشة زوج النبي صلى الله عليه وسلم حين قال لها أهل الإفك ما قالوا فبرأها الله مما قالوا وكل حدثني طائفة من الحديث الذي حدثني عن عائشة قالت ولكن والله ما كنت أظن أن الله ينزل في براءتي وحيا يتلى ولشأني في نفسي كَانَ أَحْقَرَ مِنْ أَنْ يَتَكَلَّمَ اللَّهُ فِيَّ بِأَمْرٍ يُتْلَى وَلَكِنْ كُنْتُ أَرْجُو أَنْ يَرَى رَسُولُ اللَّهِ صَلَى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ فِي النَّوْمِ رُؤْيَا يبرئني الله بها فأنزل الله إن الذين جاءوا بالإفك سورة النور ரொம்ப முக்கியமான ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ், அதாவது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இட்டு கட்டப்பட்ட சம்பவம் தொடர்பான ஒரு ஹதீஸ். முனாஃபிக்குகள் ஒரு நேரத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள், ரசூலுல்லாஹுவை களங்கப்படுத்த வேண்டும், ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தார்களை களங்கப்படுத்த வேண்டும் என்று. ரசூலுல்லாஹுடைய பெயரை சமுதாய மக்களுக்கு மத்தியிலே, நபித்தோழர்களுக்கு மத்தியிலே தரக்குறைவாக ஆக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அது போன்று ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த போது ஒரு பெரிய கதையை இட்டு கட்டினார்கள். அதை நம்ம சீராவுடைய பாடங்களை தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம இந்த பாடத்தோட சம்பந்தப்படுத்தி சுருக்கமா அறிவிக்கப்படக்கூடிய செய்தி என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், பல தாபியன்கள் சொல்கிறார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவிடமிருந்து அறிவிக்கக்கூடிய பல தாபியன்கள், அவங்களுடைய பெயர் சொல்லப்பட்டுச்சு, உர்வா, சயீத் இப்னு முஸய்யப், அல்கமா, உபைதுல்லா, இவங்கெல்லாம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் நின்று கொள்ளுங்க. இமாம் புகாரியுடைய வழக்கம் என்ன, எப்போதுமே அவர்கள் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்த விரும்பினால், ஒரு விஷயத்தை அவர்கள் நிலைநிறுத்த விரும்பினால் குர்ஆனுடைய ஆயத்திலிருந்து வசனத்தை கொண்டு வருவாங்க, அதற்கு பிறகு ஹதீஸிலிருந்து வசனத்தை கொண்டு வருவாங்க, அதற்கு பிறகு சஹாபாக்களுடைய கூற்றுகள் அதை பதிவு செய்வார்கள். எதற்காக வேண்டி? ஒன்று, முதல் ஆதாரம் குர்ஆன், இரண்டாவது ஹதீஸ். அப்ப குர்ஆன்ல ஹதீஸ்ல உள்ளதை எப்படி சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள், அப்ப குர்ஆன் ஹதீஸில் உள்ளதை எந்த அர்த்தத்தில் எந்த கருத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சஹாபாக்களுடைய கூற்றுகளை இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்து கொண்டே இருப்பார். அப்ப இதிலிருந்து தெல்ல தெளிவாக ஹதீஸ் கலையோடு கொஞ்சம் தொடர்பு இருந்தாலும் ஒருவர் புரிந்து கொள்ளலாம், சஹாபாக்களுடைய கூற்றுகளை மார்க்கத்திலே எடுத்து பேசுவது அது தனி ஆதாரம் என்பதற்காக அல்ல, அது குர்ஆன் ஹதீஸை நமக்கு புரிய வைக்கக்கூடிய விளக்கம் என்பதற்காக. ஏனென்றால் குர்ஆன் ஹதீஸ் அவர்களுடைய மொழியில இறக்கப்பட்டது, நம்ம வீட்டு மொழியில இறக்கப்பட்டுச்சு, உங்க தமிழ்ல இறங்கினுச்சு குர்ஆன், அல்லது மலையாளத்தில் இறங்கினுச்சா, கன்னடத்தில் இறங்கினுச்சா, எதுல இறங்கியது குர்ஆன், பிலிசானின் அரபியும் முபீன், குர்ஆனுடைய சட்டத்தை சொல்லும் பொழுது இது அரபு மொழியில் இறக்கப்பட்ட சட்டம் என்று அல்லாஹ் சொல்கிறான், சுப்ஹானல்லாஹ். அப்ப அரபி படித்துதான் குர்ஆனுடைய சட்டத்தை சொல்ல வேண்டுமே தவிர, தமிழாக்கத்தை படிச்சுட்டு சட்டத்தை சொன்ன வழிகட்டுதான் போகணும். நம்ம ஹசரத் ஒருத்தர் இருந்தார், எனக்கு ரொம்ப முகப்பத்தானவர், நான் அவரும் பயணம் போயிட்டு இருந்தோம், பயணம் போயிட்டு இருந்தா பேச்சுவார்த்தை வந்துச்சு, பேச்சுவார்த்தை வந்துகிட்டு இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் ஏதோ பேசினாரா என்னமோ, அப்போ வந்து சொர்க்கத்தில் சிங்கம்புலிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே சுத்தி எனக்கு இப்படியே கண்ணை மூடிக்கிட்டு சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இந்த குல்லாவது பிறப்பு நான் சொரைக்கும் ஏதோ ஏன் ஞாபக சக்திக்கு தகுந்த மாதிரி ஆயத்தெல்லாம் போட்டு குழப்பு குழப்புன்னு குழம்பி பார்த்தேன், எங்கேயாவது சிங்கம்புலி இருக்குதா குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கான்னு சொல்லி நானும் தேடி தேடி பார்த்துட்டு எங்கெங்க இருக்குது குர்ஆன்ல, நானும் எனக்கு தெரிஞ்ச வகைக்கு தேடி பார்த்துட்டு எனக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. அவர் அடிச்சு சொல்றார், கண்டிப்பா இருக்கு சொர்க்கத்துல சிங்கம்புலி இருக்கு, சாரி நரகத்துல சிங்கம்புலி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா இருக்குன்னு அடிச்சு சொன்னாரு. நான் சொல்ல என்னங்க இப்படி அடிச்சு சொல்றீங்களே, ஆயிரத்து நான் படிச்சிருக்கேன் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஒன்னும் கையும் ஓடல காலும் ஓடல ஒன்னும் புரியல எங்கங்க இருக்கு. அவர் தேடி தேடி பார்த்தார், அவர் மொபைல் மாஸ்டர், கடைசியில் கண்டுபிடிச்சி ஆயத்தை கொண்டு வந்துட்டார். என்ன ஆயத்தை கொண்டு வந்துட்டாரு, சூரா அல் முஸம்மில்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்ன லதைனா அன்காலம் வ ஜஹீமா, இன்ன லதைனா அன்காலம் வ ஜஹீமா, அதாவது நரகத்தை பத்தி சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா அங்க சொல்றான்,
அன்காலம்
ஜஹீமா, நபியே, இந்த பொய்ப்பிக்கக்கூடிய இந்த உலக செல்வங்களிலே மோகம் கண்ட இந்த பொய்யர்களை விட்டு விடுங்கள். நான் பார்த்துக்கிறேன் அவங்கள. நாளை மறுமையிலே அவர்கள் நம்மிடத்திலே வரும் பொழுது அவர்களுக்காக நாம் விலங்குகளை வைத்திருக்கிறோம். விலங்குகளை நாம் வைத்திருக்கிறோம், இன்னும் தொண்டையில் சிக்கக்கூடிய முள் உணவுகளை நாம் வைத்திருக்கிறோம் அப்படின்னு ஆயத்தை எடுத்து தமிழ்ல எடுத்து காட்டுறது. பாருங்க, குரான்ல அல்லாஹ் சொன்னா நரகத்துல விலங்கு இருக்குன்னு சொன்னா பாருங்க. அப்ப நரகத்துல விலங்கு இருக்குன்னு சொன்னா அதை கட்டிச்சு கீறி கிழிக்கக்கூடிய விலங்கா தானே இருக்கணும். அப்ப சிங்கம் புலி இருக்கு பாத்தீங்களா அப்படிங்கிறாரு. எனக்கு கொஞ்ச நேரத்துல சுபஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், ஆஹா, நம்ம தேவபந்துக்கெல்லாம் போய் என்னத்தை படிச்சோம், பேசாம இங்கேயே வந்து இவர்கிட்டயே படிச்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு பக்கத்துல நம்முடைய சகோதரரை பத்தி இவ்வளவு மாஷா அல்லாஹ் அப்படின்னு ஒரு எண்ணம். புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த ஆயத்து? புரியுதா? இன்னலதைனா அன்காலம் ஜஹீமா, நம்மிடத்துல விலங்குகள் இருக்கின்றன அல்லாஹ் சொல்றான். அப்ப விலங்குனா என்ன? நரகத்தில் இருக்கக்கூடிய விலங்கு, மனுஷனை வந்து வேதனை செய்யறதுக்காக விலங்குனா என்ன விலங்கத்தான் இருக்கணும் சொல்லுங்க, ஏதாவது பேசுங்க. சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை, அந்த மாதிரி தானே இருக்கணும். இந்த பாருங்க இருக்குன்னு குரான்ல சிங்கம் புலி இருக்குது அப்படின்னு. கடைசியில் என்ன பிரச்சனை? புரியுதா உங்களுக்கு? அங்க விலங்கு நல்லா எந்த விலங்கு சொல்றான்? கை காலுக்கு போடக்கூடிய விலங்கு அல்லா சொல்றான். உங்க தமிழ் மொழியில காட்டுல உள்ள விலங்குக்கும் அதே லாதான். கை காலுக்கு போடக்கூடிய கை விலங்கு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கும் என்னதான்? அதே லாதான், அந்த பால்ல வரக்கூடிய லாதான். அப்ப அரபி பார்க்காம தமிழ்ல பார்த்ததுனால அவர் என்ன விளங்கிட்டாரு? விலங்குன்னு சொன்ன உடனே நேர காட்டுக்கு போயிட்டாரு. சிங்கம், புலி, கரடி, ஆ முட்டு அல்லாஹ் ஏவி விட்டுருவான், கட்டிக்கு விட்டுருவான் அப்படின்னு அவர் விளங்கிட்டாரு. ஆனா அங்க என்ன விலங்கு சொன்னா அல்லாஹ்? அரிகண்டங்கள் மாட்டப்படுது பாருங்க, கழுத்துல கை, அப்புறம் கையில சங்கிலி. குதுஹு ஃபஹுல்லுஹு ஸும்மல் ஜஹீம ஸல்லுஹு ஸும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா 70 ஜிராஅன் ஃபஸ்லுகு. அந்த விலங்கு அல்லாஹ் சொல்றான். அப்ப ஹுக்மன் அரபியா, குர்ஆன்ல இருந்து சட்டம் புரியறதா இருந்தா எங்க இருந்தா புரியணும்? நீங்க அரபி மூல மொழியில இருந்தா புரியணும். தர்ஜமா வச்சுக்கிட்டு நான் சட்டம் பேசுறேன், ஃபிக்ஹ் எடுக்க போறேன், ஹதீஸ் பயன் பண்ண போறேன், விளக்கம் பயன் பண்ண போறேன்னு சொன்னா போயிட்டே இருக்க வேண்டியதான் அந்த மாதிரி. புரியுதா? ஆமா. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு சட்டத்தை உறுதி பண்ணும் பொழுது குர்ஆன் ஆயத்தை சொல்லுவாங்க, ஹதீஸ் சொல்லுவாங்க, சஹாபாக்களுடைய கூற்றுகளை சொல்வார்கள். அப்ப சஹாபாக்களுடைய கூற்றுகளை சொல்வது சில பேர் எப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்க? அது மார்க்கத்திற்கு முரணானது என்று சொல்லி வச்சிருக்கிறார்களே, அவர்கள் தான் மார்க்கத்திற்கு முரணானவர்கள். சஹாபாக்களுடைய கூற்றுகள் இல்லாமல் நீங்கள் ஹதீஸை, ஆயத்திற்கு அர்த்தங்களை, விளக்கங்களை, பொருள்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்ப குர்ஆனில் இருந்து ஹதீஸை பிரித்து பார்க்க கூடாது, ஹதீஸில் இருந்து சஹாபாக்களின் கூற்றை பிரித்து பார்க்க கூடாது. சஹீஹான ஹதீஸுகளை கோர்வை செய்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஏன் நூற்றுக்கணக்கான கூற்றுகள், சஹாபாக்களுடைய கூற்றுகளை பதிவு செய்திருக்கிறார்? ஒன்று ரெண்டு கிடையாது, ஆயத்துக்கு கீழே ஹதீஸுக்கு கீழே சொல்லி சஹாபாக்களுடைய கூற்றுகளை, தாபிஈன்களுடைய கூற்றுகளை நூற்றுக்கணக்கிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப அதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? சஹீஹான ஹதீஸ் தான் மார்க்கம் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த சஹீஹான ஹதீஸுகளை புரிந்து கொள்வதற்கு கண்டிப்பாக நாம் சஹாபாக்களுடைய, தாபிஈன்களுடைய கூற்றுகளை அணுகியே ஆக வேண்டும். அப்படி அணுகாமல் நாம் நேரடியாக குர்ஆன் ஹதீஸுடைய வார்த்தைகளிலிருந்து நமது சிந்தனைக்கு ஏற்ப அர்த்தங்களை கற்பிப்போமே ஆனால் கண்டிப்பாக குழப்பத்திற்கு ஆளாகி விடுவோம். அல்லாஹ் பாதுகாப்பானா. சரி, அப்ப இன்ஷால்லாஹ் இன்னும் ஒரு இன்னும் 9 ஹதீஸ் இருக்குது. அதை முடிச்சதுக்கு பிறகு இந்த அல்லாஹுடைய கலாம் என்ற அந்த சிஃபத்தை நாம் நம்பிக்கை கொள்வதால் நாம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஈமானுடைய நன்மைகள், பயன்கள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுடைய அந்த ஈமானையும் யக்கீனையும் நமக்கு தந்தருவானாக.